அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இன்றும் உவ சமூக வானொலியின் குருகுல கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி, விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயம், ஹல்துமுல்லை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 9 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் 14வது அழகான வான்குருவியின் கூடு என்ற பாடப்பரப்பினையே கற்கவிருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தரம் 9 தமிழ் புத்தகத்தில் 98 பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். 98 பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்து கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் உங்கள் அருகில் வைத்து கொள்ளுங்கள். பாடத்தினை கவனமாக செவிமடுத்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு கவனமாக செவிமடுப்பதன் மூலம் வினாக்களுக்கு உங்களால் இலகுவாக விடையளிக்க முடியும். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். வான் குருவியின் கூடு. இந்த எங்களுடைய இந்த பாடத்தின் தலைப்பானது வான் குருவியின் கூடு. இது ஓர் கட்டுரை அமைப்பில் அமைந்திருக்கின்ற ஓர் பாடமாகும். இக்கட்டுரை ஓர் அனுபவ கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் தன் வாழ்வில் நடந்த ஓர் சம்பவத்தை, ஒருவருடைய அறிவுரை தன்னை எவ்வாறு மாற்றியது என்பதை தன்னுடைய அனுபவத்தை கட்டுரையாக தந்துள்ளார் இக்கட்டுரை ஆசிரியர். தன் வாழ்வில் நடந்த ஓர் சம்பவத்தை அல்லது ஒருவருடைய அறிவுரை தன்னை எவ்வாறு மாற்றியது என்பதனை ஒரு கட்டுரையாக தந்துள்ளார் இந்த கட்டுரை ஆசிரியர். தன்னுடைய வாழ்விற்கு அவ்வறிவுரை எவ்வாறு உதவியது என்பதை இக்கட்டுரையினூடாக எடுத்து காட்டுகிறார் இந்த கட்டுரை ஆசிரியர். மாணவர்களே, நாம் முதலில் இக்கட்டுரை ஆசிரியர் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு வருவோம். இக்கட்டுரையின் ஆசிரியர் பெருமாள் முருகன். இக்கட்டுரையை எழுதிய ஆசிரியர் பெருமாள் முருகன். இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர். இந்தியாவிலுள்ள நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர் அரசு கலைக்கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றுகின்றார். இவருடைய தந்தையின் பெயர் பெருமாள். தந்தையின் பெயரை தன் பெயரோடு இணைத்து பெருமாள் முருகன் என்ற பெயரில் கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல்களை எழுதி வருகிறார். தந்தையின் பெயரோடு தன் பெயரையும் இணைத்து பெருமாள் முருகன் என்ற பெயரில் தனது ஆக்கங்களை எழுதி வருகிறார். இவரது 7 நாவல்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. இவருடைய 7 நாவல்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இக்கட்டுரை ஆசிரியர் தனது சொந்த அனுபவத்தினூடே பேசுவதாய் இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. முதலில் இந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறார். யவ்வன பருவம் என்றால் உங்களுக்கு தெரியும், டீனேஜ் என்று சொல்லுவோம் அல்லவா. இந்த யவ்வன பருவ மாணவர்களுக்கு ஏற்படும் இயல்பான உளச்சிக்கல்களை குறிப்பிடுகின்றார். இக்கட்டுரையினூடாக எடுத்து காட்டுகிறார். உவமைகளை கையாண்டு பிரச்சனைகளை தீர்க்க உதவிய செய்தியை கூறுகின்றார். ஔவையின் தனிப்பாடல் உதவிய விதம் தொடர்பாக பேசுகிறார். மையக்கருத்தை வலியுறுத்துகிறார். அதாவது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று எளிது என்ற மையக்கருத்தை வலியுறுத்துகிறார். நடைமுறை வாழ்வோடு தொடர்பு படுத்தி காட்டுகிறார். அந்த அவையினுடைய பாடல் தன் வாழ்நாள் முழுதும் உதவிய விதம் பற்றி கூறுகிறார். அவையினுடைய பாடல் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு உதவிய விதம் பற்றி கூறுகிறார். இளைஞர்களின் சுய முன்னேற்றத்திற்காக, இளைஞர்களின் சுய முன்னேற்றத்துக்கான ஊக்க சக்தியாக அவையின் பாடல் அமைந்திருக்கின்ற விதத்தினை எடுத்துக்காட்டுகிறார். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள உதவுகிறார். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள உதவுகிறார் இக்கட்டுரையாசிரியர் பெருமாள் முருகன். இந்த கட்டுரையாசிரியரின் நோக்கம் வாழ்வில் சோர்ந்திருப்பவர்கள், துவண்டு போயிருப்பவர்கள், துன்பத்தில் மூழ்கி போயிருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு மீண்டல வேண்டும். இதுவே இவருடைய எண்ணமாக இருக்கின்றது. வாழ்வில் சோர்ந்திருப்பவர்கள், துவண்டு போயிருப்பவர்கள், துன்பத்தில் மூழ்கி போயிருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு மீண்டல வேண்டும். இதுவே இவருடைய எண்ணமாக, நோக்கமாக அமைந்திருக்கின்றது. ஔவையாரால் பாடப்பட்ட ஓர் தனிப்பாடலை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஔவையாரால் பாடப்பட்ட ஒரு தனிப்பாடலின் மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு இக்கட்டுரையை அமைத்திருக்கின்றார். இப்பாடல் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டுவதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. மாணவர்களே, கட்டுரையாசிரியர் கூறும்போது இந்த ஔவையின் பாடலின் கடைசி அடி என் மனதில், கட்டுரையாசிரியர் இவ்வாறு கூறுகிறார், இந்த ஔவையின் பாடலின் கடைசி அடி என் மனதில் ஒட்டிக்கொண்டது. வெண்பாவில் அமைந்த அந்த கடைசிக்கு மூன்றடிகள், கடைசி அடியின் கடைசிக்கு முன்னுள்ள மூன்றடிகள் கடைசி அடியின் கருத்தை மந்திரமாக்கும் முழு முயற்சியில் இறங்கி வெற்றி பெற்றிருந்தன. கிராமத்தில் இருந்து கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் கல்லூரி படிப்புக்கு வந்து சேரும் முதல் தலைமுறை மாணவனுக்கு ஏற்படும் தாழ் உணர்ச்சி எனக்குள் நிறைந்திருந்த காலம். சக மாணவர்களுடன் கூட இயல்பாக பழக இயலாமல் ஒதுங்கி நின்றிருந்தேன். என்னை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்று தெரியாமல் புழுங்கி தவித்த பருவம். அப்போது இந்த பாடலை எனக்கு படிக்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் இந்த ஔவையின் பாடலை நான் இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருந்த போதுதான் இந்த ஔவையின் பாடலை படிக்க நேர்ந்தது எனக்கு என்று இந்த கட்டுரையாசிரியர் கூறுகிறார். மாணவர்களே, கட்டுரையாசிரியரான பெருமாள் முருகன் இந்த ஔவையின் பாடலை படித்தபோது அவரில் ஏற்பட்ட மாற்றத்தினை பற்றி இவ்வாறு கூறுகிறார். ஔவையின் பாடலை படிக்க நேர்ந்த போது அவருக்கு ஏற்பட்ட மாற்றத்தினை கட்டுரையாசிரியர் இவ்வாறு எடுத்து கூறுகிறார். மயிரட்டில் தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு, மயிரட்டு என்றால் கடுமையான இருள், மயிரட்டில் தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு அவ்வப்போது வெளிச்சம் பெய்து வழிகாட்டும் மின்னல் என இந்த பாடல் தொடர்ந்து என்னை முன்னிழுத்து சென்றது. இன்னும் இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது, முன்னிழுத்து சென்றது, இன்னும் இழுத்து சென்று கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அது மாத்திரமில்லாமல் என்னுள் புது கருத்துக்கு அழியாமல் சுழலும் பாடல், அதாவது புது புது கருத்துக்கள் பிறந்து கொண்டிருப்பதற்கு, என்னுள் புது புது கருத்துக்கள் பிறந்து கொண்டிருப்பதற்கு இப்பாடலை உதவியாக ஊன்றுகோலாக அமைந்திருக்கின்றது என்று கூறுகிறார். கல்லூரி சூழலை சமாளித்து கல்வியின் மேற்செல்ல உதவியாக அமைந்திருக்கின்றது. கல்லூரி சூழலை சமாளித்து கல்வியில் மென்மேலும் உயர்ந்து செல்வதற்கு எனக்கு உதவியாக அமைந்திருக்கின்றது. உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தள்ள எனக்கு உந்து சக்தியாக இப்பாடல் அமைந்துள்ளது. இன்னும் கூறுகிறார், குடும்பத்தின் பல்வேறு துன்ப துயர் நிகழ்வுகளை செறிந்து கொள்ள எனக்கு உதவி புரிகின்றது. படைப்புகளில் தொடர்ந்து இயங்க என எல்லா நிலைகளிலும் இப்பாடல் எனக்கு உதவியாயிருக்கின்றது. இன்னும் கூறுகிறார், இன்றைக்கும் என் ஆசிரியர் பணியிலும் நான் அதிகம் மேற்கோள் காட்டி பேசுகின்ற பாடலும் இதுவே. என் ஆசிரியர் பணியில் நான் இன்றும் மேற்கோள் காட்டி பேசுகின்ற பாடலும் இதுவே. திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் தேய்ந்து பழசாகி போகாத திறன் இப்பாடலுக்கு உண்டு. திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் தேய்ந்து பழசாகி போகாத திறன் இப்பாடலுக்கு உண்டு. மாணவர்களே, இக்கட்டுரையாசிரியர் இப்பாடலை பற்றி இவ்வாறெல்லாம் கூறும்போது, இவ்வாறெல்லாம் புகழ்ந்து வியந்து கூறுகின்ற போது, அது என்ன பாடல், அதனை நாமும் படித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இம்மனதில் தோன்றுகின்றதல்லவா? ஆம், எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. இப்பொழுது நாம் பாடல் பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். பாடல் பற்றிய விளக்கங்களை பார்த்துவிட்டு வருவோம். இது ஒரு தனிப்பாடல், ஔவையாரால் பாடப்பட்ட ஒரு தனிப்பாடல். தனிப்பாடல் என்பது புலவர்களால் திட்டமிட்டு பாடப்படுகின்ற பாடல்கள் அல்ல. இது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உடனடியாக தனித்தனியாக பாடப்படுகின்ற பாடலாகும். பல்வேறு புலவர்கள் இவ்வாறான தனிப்பாடல்களை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஔவையாரால் பாடப்பட்ட தனிப்பாடலே இப்பாடத்தின் அடிநாதமாக கட்டுரையாசிரியரால் முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்பாடல் ஔவையாரால் பாடப்பட்ட ஒரு தனிப்பாடல். இப்பாடல் எழுந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் பார்த்தோம் தனிப்பாடல் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப பாடப்படுகின்ற பாடல் என்று. இப்பொழுது இந்த ஔவையாரால் பாடப்பட்ட தனிப்பாடல் எழுந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோமாக இருந்தால், ஔவையார் ஒரு பெண் பாட்புலவர், அது நாம் அறிந்த விடயம். பல திறமை மிக்க ஆண் பாட்புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். பல நாட்டு மன்னர்களால் போற்றப்பெற்றவர். மிகவும் திறமை மிக்கவர். தன்னுடைய புலமை ஆற்றலின் காரணமாக எச்சபையிலும் முன்னுரிமையை பெற்றுக்கொண்டவர். இவருடைய இத்திறமையை பொறுத்து கொள்ள முடியாத வித்துவ செருக்குடைய சில புலவர்கள் ஔவையாரை வாதத்திற்கு வரும்படி அழைத்தனர். ஔவையாரை வாதத்திற்கு எதற்காக வரும்படி அழைத்தனர் என்றால், ஔவையாரை இழிவுபடுத்த வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை வாதத்திற்கு வரும்படி அழைத்தனர். அந்த புலவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட ஔவையாரால் பாடப்பட்ட தனிப்பாடலே இந்த வான்குருவியின் கூடு என்ற தனிப்பாடல். இதுதான் இந்த பாடல் எழுந்த சந்தர்ப்பம். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அமைகின்றது இப்பாடல். பிறரால் இழிவுபடுத்தப்படும் போது சோர்வுற்று விழாமல் தன்னம்பிக்கையுடன் எழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டுவதாக அமைகின்றது இப்பாடல். நாங்கள் தன்னம்பிக்கையோடு எழுந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகின்ற பாடல் இந்த ஔவையாரின் தனிப்பாடல். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடலை பார்ப்போம். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன்சிளம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன்சிளம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. நாம் பாடலை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு பாடலினை சந்திப்பிரித்து வாசித்து பார்ப்போம். நாங்கள் மேல் பார்த்த பாடல்தான் ஔவையாரால் பாடப்பட்ட அந்த தனிப்பாடல். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன்சிளம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெய்தும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இப்பொழுது நாங்கள் பாடலை சந்திப்பிரித்து பார்த்தோமாக இருந்தால், வான் குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய அறிதால் யாம் பெரிதும் வள்ளோமே என்று வலிமை சொல வேண்டாம். கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. நாங்கள் இப்பொழுது பாடலின் அரும்பதங்களுக்கான பொருளை அறிந்து கொள்வோம். வான்குருவி, வான்குருவி என்பது நாங்கள் தூக்கணாங்குருவி என்று கூறுவோம் அல்லவா, அதைதான் வான்குருவி என்று கூறுகிறார்கள். தூக்கணாங்குருவி, வான்குருவி. வல் அரக்கு, வல் அரக்கு என்பது ஒரு வகை பூச்சுக்களால் சேகரித்து உருவாக்கப்படுகின்ற பசை போன்ற மெழுகு. ஒரு வகையான பூச்சுக்கள் சேகரித்து உருவாக்கப்படுகின்ற பசை போன்ற ஒரு மெழுகை தான் வல் அரக்கு என்போம். அரக்கு. தொல்கரையான், தொல் என்பது பழமையானது. தொல்கரையான் என்றால், கரையான் என்றால் நமக்கு தெரியும் புற்றுக்கள் அமைப்பது, பழங்காலம் முதல் இருந்து வரும் கரையான் புற்று. தொல்கரையான் என்பது பழங்காலம் தொற்று இருந்து வருகின்ற கரையான் புற்று. தேன், தேனீக்கள் பூக்களிலிருந்து துளி துளியாக தேனை சேகரித்து வைக்கும் அருங்கோண வடிவ சிற்றறைகளை கொண்ட தேன் அடைகளை தான் இங்கு தேன் என்று குறிப்பிடுகின்றார். சிலம்பி என்பது சிலந்தி வலை, சிலந்தி வலை. யாவருக்கும், எந்த மனிதர்களுக்கும், செய் அறிதாள், செய் அறிதாள். அரிது என்பது கடினமானது. செய் அறிதாள், செய்ய முடியாதவை. செய் அறிதாள், செய்ய முடியாதவை. யாம் பெரிதும் வல்லோம், நான் எதையும் செய்ய வல்லவன் என்று. யாம் பெரிது வல்லோம், நான் எதையும் செய்ய வல்லவன் என்று. வலிமை சொல வேண்டாம் என்று ஆணவம் கொள்ள வேண்டாம். நான் எதையும் செய்ய வல்லவன் என்று ஆணவம் கொள்ள வேண்டாம். எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஆம் மாணவர்களே, நாம் பாடலுக்கான அரும்பத பொருளை பார்த்துவிட்டோம். இப்பொழுது பாடலின் பொருளை கவனமாக விளங்கிக் கொள்வோம். பாடலுக்கான பொருளை கவனமாக விளங்கிக் கொள்வோம். பாடலின் பொருள், வான்குருவி எனப்படும் தூக்கணாங்குருவி கூடு, தூக்கணாங்குருவி கூடு. அரக்கு எனப்படும் வலிமையான இயற்கை பசை. தேனடை, சிந்தனை சிக்கலை நம்முள் உருவாக்கிவிடும் சிலந்தி வலை. இவற்றை மேலோட்டமாக பார்த்தால் இது ஓர் சிறிய விடயமாகவே தெரியும். ஆனால் இந்த நவீன அறிவியல் உலகில் எந்த மேதையாலும் இவற்றை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. தூக்கணாங்குருவியின் கூடு, இயற்கையாக பூச்சுக்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற அரக்கு எனப்படுகின்ற ஒரு வகையான பசை, சிந்தனை சிக்கலை நம்முள் உருவாக்கிவிடும் சிலந்தி வலை, இவற்றையெல்லாம் இந்த நவீன யுகத்தில் எப்படிப்பட்ட மேதையாலும் உருவாக்க முடியாது. ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. சாதாரணமாக தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூட்டை இந்த கணனி யுகத்தில் வேறு எவராலும் கட்டி தொங்க விட்டு அதில் அக்குருவிகளை குடி வைக்க முடியுமா? முடியாதல்லவா. தூக்கணாங்குருவியின் கூடு எவ்வாறு அற்புதமாக தொங்கிக் கொண்டிருக்கும்! நாங்கள் அனைவரும் அதனை பார்த்து ரசித்திருக்கின்றோம் அல்லவா. அவ்வளவு அற்புதமான ஓர் படைப்பு. எந்த தொழில்நுட்ப வல்லுநர்களாலும் கட்ட முடியாத ஒரு படைப்பை இந்த வான்குருவி கட்டிவிடுகின்றது. இந்த தூக்கணாங்குருவியின் கூட்டை வேறு எவராலும் கட்டிவிட முடியாது. அது அதற்கே, அதாவது அந்த வான்குருவிக்கே உரிய தனித்துவ திறமை, அக்குருவிக்கே உரிய தனித்துவ ஆளுமை. அதே போன்று நாங்கள் முத்திரைகள் பதிப்பதற்கு பயன்படுத்தும் அரக்கு, அதான் வல்லரக்கு, அப்படிப்பட்ட வலிமையான அரக்கை உருவாக்குவது ஒரு சிறிய பூச்சி இனமே. அப்படிப்பட்ட அந்த பூச்சி இனம் உருவாக்கும் அந்த வலிமையான அரக்கை வேறு எவராலும் உருவாக்க முடியாது. அது அப்பூச்சிக்கே உரிய தனிச்சிறப்பு, தனி ஆளுமை. அதே போல தேன்கூடு, தேனீக்களால் கட்டப்படுகின்ற தேன்கூடு. இது பல அறைகளை கொண்ட அழகான ஓர் படைப்பாக காணப்படுகின்றது. இதுவும் வேறு எவராலும் செய்ய முடியாத ஓர் விடயம். இந்த தேன்கூடு அந்த தேன் பூச்சிக்கே உரிய ஓர் ஆளுமை பண்பாகும். ஏனென்றால் வேறு எவராலும் இந்த தேன்கூட்டை அமைக்க முடியாது. இது தேன் பூச்சிக்கே உரிய ஆளுமை, திறமை. அதே போன்று கரையான் புற்று, நாங்கள் அதை பாம்பு புற்று என்றுதான் கூறுவோம். உண்மையில் புற்றை கட்டியது பாம்பல்ல, சிறிய கரையான்களே. மிகவும் உயரமான இப்புற்றுக்களை எவ்வளவு அழகான அமைப்பில் அமைத்து விடுகின்றன இந்த சிறு கரையான்கள். இந்த புற்று அமைப்பு கரையான்களுக்கே உரிய தனித்துவ ஆற்றல். அதே போன்று சிக்கலான முறையில் வலை பின்னக்கூடிய சிலந்தி, அந்த சிலந்தியை போன்று வேறு எவராலும் வலை பின்ன முடியாது. அந்த வலை பின்னும் ஆற்றல் அந்த சிலந்துக்கே உரிய தனித்துவ ஆளுமை, தனித்திறமை. எத்தனையோ படித்த பொறியியலாளர்களாலும் முடியாத செயல்களை சின்னஞ்சிறு உயிரினங்களால் செய்ய முடிகின்றது. அவ்வுயிரினங்கள் அந்தந்த துறைகளில் தனி தேர்ச்சி பெற்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இச்செயல்கள் எல்லோருக்கும் செய்ய அரிது, கடினம். எல்லோருக்கும் இச்செயல்களை செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் எல்லாம் வலிமை படைத்தவர்கள், எங்களுடைய வேலைத்தான் மிகவும் சிறந்தது என்று ஆணவம் கொள்ள வேண்டாம். நாங்கள்தான் வலிமை படைத்தவர்கள், எங்களால் தான் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், நாங்கள் செய்யும் வேலைதான் எல்லா வேலைகளையும் சிறந்தது என்று ஆணவம் கொள்ள வேண்டாம். தங்களுடைய வல்லமையை சொல்லித் திரிய வேண்டாம். ஏனென்றால் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, யாவருக்கும் ஒவ்வொன்று முடியும், ஒவ்வொன்று எளிது. இவ்வாறு ஔவையாரின் தனிப்பாடலின் பொருள் அமைய பெற்றிருக்கின்றது. ஔவையாரின் தனிப்பாடலின் பொருள் இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது தான் ஔவையாரின் தனிப்பாடலுக்குரிய பொருளாகும். இதில் பாருங்கள் மாணவர்களே, கூடு கட்ட தெரிந்த தூக்கணாங்குருவியால் புற்றை அமைக்க முடியாது, புற்றை அமைக்கும் கரையான்களினால் வலை பின்ன முடியாது, வலை பின்னும் சிலந்தியால் தேனடைகளை அமைக்க முடியாது. இது ஒவ்வொருவரின் தனிப்பண்பு. அதே போன்று இலக்கணத்தில் திறமையுடைய மாணவன் இலக்கியத்தில் மதிப்பெண் குறைந்திருப்பான், இலக்கணம் நன்றாக செய்யக்கூடிய மாணவனால் இலக்கியத்தில் கூடிய மதிப்பெண்களை பெற முடியாதிருந்திருக்கும் இருக்கும். விளையாட்டில் பல பரிசுகள் பெற்றிருக்கும் ஒருவர் பாடங்களில் குறைந்த புள்ளிகளை பெற்றிருப்பார். விளையாட்டில் பல பரிசுகளை பெற்று நல்ல திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாணவனால் பாடங்களில் குறைந்த புள்ளிகளை பெற்றிருக்கக்கூடும். ஒருவருக்கு எது எளிதாக கைவருமோ அல்லது ஒருவரால் எதை எளிதாக செய்ய முடியுமோ அதில் அவருக்கு திறன் இருக்கின்றதோ அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு இங்கே அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கு பெரும்பாலான பதில்கள் இல்லை என்றே கூற வேண்டும். தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவில்லாத பெற்றோர் யாரேனும் இருக்கிறார்களா? கூறுங்கள். தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மருத்துவராக வேண்டும். ஓவியம் தீட்ட தெரிந்த குழந்தையை ஓவிய பயிற்சி பெற, விளையாட்டில் திறன் கொண்ட பிள்ளையை விளையாட்டு பயிற்சி பெற, நடனத்துறையில் திறன் கொண்ட பிள்ளையை நடனம் பயிற்சி பெற, சங்கீதத்தில் நாட்டம் கொண்ட பிள்ளையை சங்கீத பயிற்சி பெற அனுப்ப எத்தனை பெற்றோர் தயாராக இருக்கிறார்கள்? குழந்தைகளின் ஆர்வம், திறன், விருப்பம் இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தங்களுடைய விருப்பங்களை குழந்தைகள் மீது திணித்து அப்பிஞ்சு உள்ளங்களை கஷ்டப்படுத்தி வதைத்து அப்பிள்ளைகள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சி கொண்டு தவிக்கும் ஒவ்வொர் உள்ளத்திற்கும் ஔவையாரின் யாவருக்கும் ஒவ்வொன்று எளிது என்ற தொடர் உனக்கு எளிதாக கைவருவது ஒன்றுண்டு என துணிவு கொடுக்கும் தொடராக அமைய பெற்றுள்ளது. யாவருக்கும் ஒவ்வொன்று எளிது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது எத்தனை உத்வேகத்தை தரும் என்பது எம் அனைவருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாவருக்கும் ஒவ்வொன்று எளிது. மாணவர்களே, எங்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு ஆற்றலோடு தான் பூமியில் பிறந்திருக்கின்றான். அந்த ஆற்றல் எதுவென்று நாம் கண்டு கொள்ள வேண்டும், இனங்கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை பருவத்திலேயே பெற்றோர்கள் அதனை இனங்கண்டு கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கின்றது, என்ன திறமை பிள்ளைக்கு இருக்கின்றது என்பது பிள்ளை பருவத்திலேயே பெற்றோர் அதனை இனங்காண வேண்டும். இனங்கண்டு அத்திறமையை நாம் மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி அத்திறமையை மென்மேலும் வளர்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆற்றல்கள் இருக்கக்கூடும். அவ்வாற்றல்களை இனங்கண்டு நாம் அதனை வளர்த்து உயர வேண்டுமே தவிர, மற்றவர்களோடு எம்மை ஒப்பிட்டு எங்களால் அது முடியவில்லையே, இது முடியவில்லையே, அவ்வாறு பேச முடியவில்லையே, இவ்வாறு எழுத முடியவில்லையே என்று மற்றவர்களோடு எம்மை ஒப்பிட்டு தாழ் உணர்ச்சி கொண்டு வருத்தப்பட வேண்டியது இல்லை என்கிறார் ஔவையார். நாம் எம்மை மற்றவரோடு ஒப்பிடக்கூடாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கின்றது என்கிறார் ஔவையார். எமக்கு முடிந்த ஆற்றல் திறமை மற்றவருக்கு முடியாததாக இருக்கலாம், மற்றவர்களால் முடிந்தது எமக்கு முடியாததாக இருக்கலாம். அதனால் அதனை நினைத்து நாம் தாழ் உணர்ச்சி கொண்டு வருந்த வேண்டியதில்லை என்கிறார் கட்டுரையாசிரியர். மாணவர்களே, இப்பாடலின் ஊடாக தான் பெற்ற நன்மைகளை கட்டுரையாசிரியர் கூறும்போது, கல்லூரியின் புதிய சூழலை சமாளித்து கல்வியில் முன்னேறுவதற்கு இப்பாடல் உதவியது, அல்லது இப்பாடலில் இருக்கின்ற இறுதி வரி உதவியது. கல்லூரியின் புதிய சூழலை சமாளித்து கல்வியில் முன்னேறுவதற்கு உதவியது. உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தள்ளி சுயமாக முன்னேறுவதற்கு உதவியது. உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தள்ளி சுயமாக முன்னேறுவதற்கு உதவியது. குடும்பத்தில் நிகழும் பல துயர நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளவும் படைப்புகளில் தொடர்ந்தும் ஈடுபடுவதற்கும் இந்த வரிகள் எனக்கு பெரிதும் உதவியது. பல்கலைக்கழக முடிவுகள் வெளியாகும் போது இப்பாடல் தன்னம்பிக்கையை கொடுத்து ஆற்றுப்படுத்தியது. இத்தனை விடயத்திலும் இக்கட்டுரையாசிரியர் பெருமாள் முருகன் முன்னோக்கி சென்றதற்கும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் உதவியாக இருந்தது எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்ற இந்த ஔவையின் வரிகள். எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்ற இந்த ஔவையின் வரிகளே அவர் இவ்வாறு உயர்ந்து செல்வதற்கு காரணமாக அமைந்த வரிகளாக கட்டுரையாசிரியர் கூறுகின்றார். ஔவையாரின் தனிப்பாடல் கட்டுரையாசிரியருக்கு ஏற்படுத்திய உணர்வுகள், அவர் கூறியிருப்பது, மயிரட்டில் தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு இருள் சூழ்ந்த நேரத்தில் இருளால் தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு வெளிச்சமூட்டுவதாக, துன்பத்தில் இருப்பவனுக்கு வழிகாட்டியாக விளங்கியது இந்த ஔவையின் வரிகள், எனக்கு அவ்வாறு உதவியது என்று கட்டுரையாசிரியர் கூறுகிறார். ஒவ்வொருவரின் திறமைக்கும் ஆர்வத்திற்கும் அங்கீகாரம் கொடுத்து போற்றும் பாடல். மற்றவருடன் ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சி கொள்ளும் மனதை ஆற்றி தேற்றும் பாடல். எம்மை மற்றவரோடு ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளும் மனதை ஆற்றி தேற்றும் பாடல். உனக்கு இலகுவானதாக எது கைவருமோ, அல்லது உனக்கு இலகுவானதாக கைவருவது ஒன்று உண்டு, நிச்சயம் உண்டு என்று துணிவை கொடுக்கும் பாடல் எனவே மாணவ செல்வங்களே, நாம் அனைவரும் எம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சி கொண்டு தன்னம்பிக்கை இழந்து சோர்ந்து விடக்கூடாது. எம்மால் எது முடியுமோ அதனை சிறப்பான முறையில் தெரிந்தெடுத்து தெரிவு செய்து சிறப்பான முறையில் செயலாற்றி, எமக்கு எத்துறையில் திறமை இருக்கிறதோ அதனை இனங்கண்டு அத்துறையை மென்மேலும் வளர்த்து அதில் நாம் உயர்வடைய வேண்டும். எம்மால் அத்துறையில் பிரகாசிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து வாழ்வில் உயர வேண்டும். இதுதான் இந்த ஔவையின் பாடல் கூறுகின்ற மைய கருத்து. சரி மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாடலில் உள்ள அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். பாடலில் உள்ளது அல்ல, பாடத்தில் உள்ள அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். திறன், திறன் என்றால் திறமை அல்லது ஆளுமை. அரக்கு, செம்மெழுகு, சிறு பூச்சி இனத்தினால் உருவாக்கப்படுகின்ற மெழுகு அரக்கு. ஏளனம், இகழ்ச்சி, இழிவு. ஏளனம் என்பது இகழ்ச்சி அல்லது இழிவு. கைவருதல், தேர்ச்சி பெறுதல். கைவருதல் என்பது தேர்ச்சி பெறுதல். மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாடத்தில் வருகின்ற மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம். மதிப்பீட்டு வினாக்கள். இக்கட்டுரையின் ஆசிரியர் யார்? எங்களுக்கு தெரியும், இக்கட்டுரையின் ஆசிரியர் பெருமாள் முருகன். கட்டுரையின் ஆசிரியர் பெருமாள் முருகன். இக்கட்டுரையில் வரும் பாடலின் ஆசிரியர் யார்? இக்கட்டுரையில் வருகின்ற தனிப்பாடலின் ஆசிரியர் யார்? இக்கட்டுரையில் வருகின்ற தனிப்பாடலின் ஆசிரியர் ஔவையார். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையூட்ட ஆசிரியர் கையாண்ட உத்திகள் யாது? ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையூட்ட ஆசிரியர் கையாண்ட உத்திகள் யாது? தூக்கணாங்குருவி கட்டும் கூடு, சிறு பூச்சியிலிருந்து உருவாகும் அரக்கு முத்திரை, கரையான் கட்டும் புற்று, தேன் கூடு அல்ல தேனடை, வலைப்பின்னும் சிலந்தி. பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையூட்ட ஆசிரியர் கையாண்ட உத்திகள். ஆசிரியர் கையாண்ட உத்திகள் தூக்கணாக்குருவி கட்டுகின்ற கூடு, சிறு பூச்சியிலிருந்து உருவாகும் அரக்கு முத்திரை, கரையான் கட்டும் புற்று, தேன் கூடு அல்ல தேனடை, வலைப்பின்னும் சிலந்தி. வலைப்பின்னக்கூடிய சிலந்தி. மாணவர்களே, இன்று நாம் தரம் 9 தமிழ் பாடத்தில் 14வது அலகான வான்குருவியின் கூடு என்ற பாடத்தினை கற்றோம். தரம் 9 தமிழ் பாடத்தில் 14வது அலகான வான்குருவியின் கூடு என்ற பாடத்தினை கற்றோம். இப்பாடத்தினூடாக எவ்வாறு நாம் முன்னேற வேண்டும், மற்றவர்களோடு எம்மை ஒப்பிடலாமா, எமது திறமைகள் என்ன என்பதனை பற்றி நீங்கள் இன்றிலிருந்து இனங்கண்டு அதனை வளர்த்து கொள்வதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் என்று நம்புகின்றேன். இப்பாடம் தொடர்பான தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். மாணவர்களே, பாதுகாப்பான முறையில் வீட்டிலிருந்து உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இன்னுமொரு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான், ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. நன்றி, வணக்கம் மாணவர்களே.